நம்ம ஜப தியானத்துக்கென்று நம்ம எஸ்ரா ஜபத்தை நம்ம எடுத்தோம். அது ஆக்சுவலாக ஒரு வாரத்தில் முடிக்கணும்னு எடுத்தது. ஆனால் எடுத்து அதை பார்க்கும்போது சில நேரத்தில் அதை சில காரியங்களை வலியுறுத்த நம்ம நேரம் எடுத்துக்கும் போது நேரம் ஓடிப்போகுது. அதனால் அதை மூணு வாரமாக போயிடுச்சு. இந்த வாரத்தில் அதை முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் எஸ்ராவுடைய ஜபம் ரொம்ப அசாதாரணமான இஸ்ரவேல் சரித்திர காலத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜபம். அவர்களை ரொம்ப ஆண்டவர் பயங்கரமாக தண்டித்தார். அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் அதெல்லாம் பார்த்தோம்னா பூமியின் கீழே வானத்தின் கீழே எந்த தேசத்துக்கும் அப்படி ஒரு அடி உழுந்ததே கிடையாது. அந்த மாதிரி அடித்தார். எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்தினாரோ அந்த அளவுக்கு அவங்க தவறா போகும்போது அடியா அடின்னு அடிச்சார். அந்த அடிச்சு அவங்கள 70 வருஷம் ஆன பிறகு மீண்டுமாக கொண்டு வந்து அந்த ஆலயம் கட்டுகிற தருவாயில செய்யப்பட்ட ஒரு ஜபம். அந்த பாவத்தை அங்க நடக்கிற பாவங்களை கேள்விப்பட்டு எஸ்ரா அந்த ஜபத்துக்கு ஜபம் ஏறெடுக்கிறாரு. அந்த ஜபத்துல 4 தலைப்புல நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அதை எப்படி பார்க்கணும்னு, இதுதான் இப்படி தான் பார்க்கணும்னு இல்லை. அது நான் அது படிக்கும்போது இந்த காரியத்தை வலியுறுத்தணும்னு எடுத்துக்கிட்டு வேறு விதத்துலையும் அதை பார்க்கலாம். என்ன பாவத்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பதில், பாவத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதுதான் நம்ம ஆவிக்குரிய நிலையை நிர்ணயிக்குது. நம்மெல்லாம் ஆவிக்குரிய மனுஷருங்கன்னு சொல்லலாம், இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மளை கழுவி இருக்குன்னா. ஆனால் பாவத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்முடைய ரியாக்ஷன் என்ன, அது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை அது காமிக்குது. பாவத்துக்கு ஆண்டவர் விரும்புகிற விதத்தில் பக்தியான விதத்தில் எப்படி பதில் கொடுக்கணும், 4 காரியங்களை பார்த்தோம். 1, வேதத்தின் மூலமாக, வேத கண்ணாடியின் மூலமாக பாவத்தை நம்ம பார்க்க கற்றுக்கணும். அது நமக்கு பொதுவாக வருதில்லை, ஆனால் எல்லாரும் சுற்றி இருக்கிற உலக பார்வையில் தான் நம்ம பார்க்கறது. ஆண்டவர் எப்படி அதை பார்க்கிறார், நான் சர்மன்ஸை தயார் பண்ணிட்டு இருக்கும்போது தாவீதுடைய பாவம் வருது. பெர்ஷிபாவோடு என்ன, அவருக்கு எத்தனையோ மனைவிகள் இருக்காங்க, அந்த ராஜாக்கள்லாம் எத்தனையோ மனைவிகள் இருக்கிறாங்க. உலக பார்வையில் தாவீது பார்த்திருந்தா ஒன்று ஒரு பொருட்டே கிடையாது, பெர்ஷிபாவும் உரியாவும் எத்தனையோ பேர் சாவுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு தலகீழா திருப்பி அந்த மனுஷனை போட்டதுக்கு என்ன காரணம், வேதத்தின் மூலமாக, ஆண்டவருடைய கண்களாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த பாவத்தை பார்த்ததுனால தான் 51வது சங்கீதம் அவர் எழுதினார். அப்படி பார்க்கணும். 2வதாக பாவத்துக்கு நம்ம ரொம்ப துக்கப்படணும், ஆழமாக துக்கப்படணும், அதை நான் சொல்லி முடிச்சுட்டேன். 3வதாக அதை போன வாரம் விளக்கி கொடுத்தேன். ஒரு சாக்கு போக்கு இல்லாமல் அதை நம்ம அறிக்கையிடணும். ஒரு சாக்கு போக்கு இல்லாமல் அதனுடைய குற்றத்தை பார்த்து நாம் அறிக்கையிடணும். இந்த முழு ஜபமே நிறைய வாட்டி படிச்சிருக்கிறோம், ஒரு விதமான பெட்டிஷனும் இல்லை. ஜபான்னு சொன்னால் இது வெறும் பாவ அறிக்கை தான். பார்த்தீங்கன்னா அவர் முழு ஜபத்துலேயும் வெறும் பாவ அறிக்கை, ஒரு சிம்பிள், ஒரு சிங்கிள் பெட்டிஷன் கூட இல்லை. அருமையான நம்ம ஜபத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பங்கு வந்து பாவ அறிக்கை. அதை எப்படி செய்யறது நீங்கள் பார்த்து கற்றுக்கலாங்க, நல்லா செய்யறது எப்படி கற்றுக்கலாம். முதலாவது என்ன பார்க்கிறாரு, தேவ வார்த்தையின் பார்வையில பாவத்தை அவர் ஒத்துக்கிறார். அதை பார்க்கறது மாத்திரம் இல்லை, அதை அக்ரி பண்றார். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தது என்னன்னா, எந்த காரியங்கள் ஒரு பாவம் செஞ்சுட்டதுக்கு ஒரு காரணமாக இல்லை ஒரு சாக்காக, என் நிலைமாங்க அப்படிங்க, எனக்கு இருந்த கஷ்டம் அப்படிங்க, நம்ம எதெல்லாம் சாக்கா சொல்லுவோமோ அந்த காரணத்தை தன் பாவம் குற்றம் அதிகப்படுறத அவர் பார்க்கிறார். நம்மளும் பாவத்தை சரியா அறிக்கையிடணும்னா அப்படி பார்த்தா, வேதத்தின் மூலமா பார்த்தா தான் அப்படி பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க, என் கஷ்டம் என்ன அவங்க கஷ்டம் என்னன்னு பார்த்து சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இவரு அந்த பாவத்துக்கு நம்ம பொதுவா கொடுக்கிற சாக்குகளை, காரணங்களை தன் பாவ குற்றம் அதிகப்பட்டதை அவர் பார்க்கிறார். பாருங்களேன், அவர் பாவத்தை நியாயப்படுத்தல, மற்றவங்க மேல பிளேம் போடல, என் சூழ்நிலை அப்படின்னு இல்லை. சில நேரத்தில் கடவுளை கூட பிளேம் பண்ணிடுறோம் நம்ம இல்லைங்களா, ஆண்டவர் ஏன் இப்படி எல்லாம் அனுமதிச்சார், அதனால தானே இப்படி அப்படி அப்படிலாம் பார்த்துரும். எந்த எக்ஸ்கியூசஸும் இல்லாம அந்த காரணங்களை அப்படி நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதா இருந்தால் நம்மளால பாவ அறிக்கையே செய்ய முடியாது. புரியுதுங்களா, பாவ அறிக்கைன்னா என்ன, போன வாரம் கூட இந்த யங் பீப்புள் சொல்லும் போது இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் வித் காட்ஸ் வியூ ஆஃப் சின். கடவுள் பாவத்தை எப்படி பார்க்குறாரோ, நான் பாவத்தை தவறாக பார்த்ததுனால தான் அப்படி போனேன், ஆனால் கடவுள் பார்க்குற மாதிரி பார்த்து அவரோடு நான் ஒத்து போகிறேன், ஐ அக்ரி, அதை பார்த்து மனம் வருந்துகிறேன், நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். கடவுள் பாவத்தை எப்படி நியாயம் தீர்க்கிறாரோ அந்த மாதிரி நான் பார்க்குறேன். அதான் கன்ஃபெஷன்றதுக்கே அர்த்தம். இதில் கவனித்து பார்த்தோம், அந்த குற்றத்தை, பாவ குற்றத்தை அதிக 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 அதிகப்படுத்திக்கிட்டே போகிறார். 6வது வசனத்திலேருந்து, என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெக்கி கலங்குகிறேன். முகத்தை கூட தூக்குறதுக்கு முடியல ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. பான் அங்கே திருப்பி 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 செஞ்ச பாவம் வானத்துக்கு போய் எட்டி போய் சோதோம்குமாரா பாவம் போன மாதிரி வானத்து கதவை தட்டு. இன்னும் எவ்வளவு காலம் என்னோடு பொறுமையா இருப்பீங்க? என் பாவம் போய் தட்டுதான், தண்டனைக்காக இது கூப்பிடுதான். திருப்பி திருப்பி சொல்ல 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 எத்தனை வருஷம் பொறுமையா இருந்த பிறகும் தொடர்ந்து செய்யறாங்க. அதுக்கு தண்டனை வேணும். கூக்குரல் ஏறெடுக்குதான் வா பரலோக கதவு கிட்ட போய். அப்படி நம்ம பார்த்துருக்கிறோமா? பாவத்தை நம்ம தண்டிக்கலையே, தண்டிக்க முடியாதுன்னு கடவுளே போய் சவால் விடுற மாதிரி வான பரியந்தம் எட்டினது. 7வது வசனத்துல எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், எங்க பிதாக்கள் காலத்துல இருந்து நாங்க செஞ்சோம், எங்க வளப்பு அப்படி, எங்க அப்பா அம்மா கிட்ட நாங்க பார்த்ததே அதுதான் அப்படின்னு நம்ம எக்ஸ்கியூஸா சொல்லக்கூடியத அவர் என்ன சொல்றாரு? எங்க பிதாக்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையெல்லாம் வீணா போய் அழிந்து பயங்கரமா ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் வந்ததை கண்கூடா பார்த்தோமே, அதுல நாங்க எச்சரிக்கை அடைந்து அவங்க பாவத்தில் அழிஞ்சதை பார்த்தாவது எச்சரிக்கை அடைஞ்சிருக்கணும், ஆனாலும் அவங்க வழியில தொடர்ந்து நாங்கள் போனோமே, எங்கள் குற்றம் அதிக விட அதிகாச்சு ஆண்டவரே, அதிகாச்சு. எங்கள் பாவத்தின் அளவை அவங்க ஒரு பாதி கிளாஸ் நிரப்புனாங்க, நாங்கள் முழுசாக நிரப்பிட்டோம். அப்படி பார்க்குறார். 7வது வசனத்தில் தொடர்ந்து, எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இன்னால் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு, கிரேட் கில்ட்டுக்கு உள்ளாக இருக்கிறோம், பெரிய குற்றத்துக்கு உள்ளாக இருக்கிறோம். 7வது 2வது பாகத்தில் என்ன சொல்றாரு? சொல்லி முடியாத தண்டனையை குடு குடுன்னு எங்களுக்கு கொடுத்தீர். இந்த மாதிரி யாருமே எந்த தேசமும் அடி வாங்கினதில்லை, அந்த அளவுக்கு அடி வாங்கணும். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுனால தானே இப்போ அவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, அதனால தான் பாவம் செய்யறோம்னு நம்ம சொல்லியிருப்போம். அவர் என்ன சொல்றாரு? இந்த அளவுக்கு அடியா எங்களை அடிச்சதுக்கு காரணம் நாங்க செஞ்ச பாவம், அடிச்சியாவது உதச்சியாவது இவங்களை திருத்தலான்னு எங்களை அடிச்சு பிதா மாதிரி எங்களை தண்டிச்சு கொடுக்கும் போதும் அப்ப கூட பாவம் எங்களை விட்டு போகல, பாவத்தின் மேல வச்சிருக்கிற அன்பு எங்களை விட்டு போக மாட்டது. எவ்வளோ சீர்கெட்டவர்கள், எவ்வளோ ஹாரபிளி குற்றவாளிகள்னா சொல்லி முடியாத குற்றம் எங்க மேல இருக்காண்டவர். எங்கள் பட்டயத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை பயங்கரமா நரைச்சிங்க, ஆனா உங்களுடைய வழிகளில் நாங்கள் நடக்கலை. அது மாத்திரம் இல்லாம கடைசி 8வது வசனத்துல அவர் காட்டின தய, ஆண்டவர் பிதாக்கள் நாட்டில் நடந்தது பிதாக்களுடைய முன்மாதிரி ஆண்டவர் கொடுத்த சிக்ஷை, ஆண்டவர் காட்டின தயவு எல்லாத்தையும் எடுக்கிறார். இப்போதான் கொஞ்ச காலம், ஃபார் அ பிரீஃப் மூமெண்ட் தயவு எங்களுக்கு காமிச்சிருக்கிறார், ஃபார் அ லிட்டில் ஸ்பேஸ் ஒரு விடுதலை கொடுத்து அந்த பரிசியா ராஜா கிட்ட இருந்து ஒரு தயவை கொடுத்து எங்களை கொண்டு வந்து ஆலயத்துல கூட செய்து ஆலயத்தை மீண்டுமாக கட்ட வச்சு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க, தயவு கொஞ்சம் காமிச்சிங்க. இது தொடருமானு எங்களுக்கு தெரியல, இது இன்னும் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல, திடீர்னு எங்களை அடிச்சு விரட்டினாலும் விரட்டிடலாம், எங்களுக்கு தொடருமா கொஞ்சம் ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆனா அந்த ஸ்பேஸ்ல வந்து என்ன பண்றோம்? மாறல, நாங்க பாவத்துல இருக்கிறோம். எவ்வளோ பெருசு எங்களுடைய குற்றம், அந்த ஸ்பேஸில் நாங்கள் இப்படி பாவம் செஞ்சுருக்கிறோமே ஆண்டவரே அப்படின்றார். எவ்வளோ பெரிய தயவு ஆண்டவருடைய சபையாக ஆண்டவருடைய ஆலயமாக கூடுற ஸ்லாக்கியம் எவ்வளோ பெருசு. அப்போ அதெல்லாம் கொடுத்த பிறகும் நாங்கள் எங்களுடைய குற்றத்தை உங்களால் கவனிக்க முடியுதா? இவ்வில்ஸ் ஆன் அந்த குற்றம் எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கிட்டே போகிற அந்த பாவம் தான், அந்த பாவம் செஞ்சிட்டோம், அந்த பாவத்தை குற்றத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகிற. 10வது வசனத்தில் இன்னும் அதிகப்படுத்துற என்ன கமாண்ட் கிளியரா கொடுத்தீங்க, அந்நிய தேசத்துல அந்நிய நுகத்துல கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன் கல்யாணம் பண்ணா? நான் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன், நீங்க சிறந்ததாக சிறப்பாக செல்வந்தராக பூமியின் உயர்ந்த இடங்கள்ல இருக்கணும்னா அவங்க கூட சேராதிங்க, சேர்ந்தா அவங்கள கரெக்ட் பண்ணி உங்களை அழிச்சிருவாங்க. அவங்க நல்ல காரணங்க வேற கொடுத்தீங்க, கிளியரா எங்க நல்லதுக்காக கொடுத்த கற்பனையை மீறி நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே. பிரமாணத்துக்கு பக்கத்துல பாவத்தை வச்சு அவர் பார்க்கிறார். உங்க தீர்க்கதரிசிகள் மூலமா எங்களுக்கு சொன்னீங்க பாருங்களேன், இதெல்லாம் சொல்லி எவ்வளவு குற்றத்தை கட்டிட்டு போறாருன்னு பாருங்களேன். இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லாம, ஒரு பெரிய விஷயம்னு பார்க்காம, இது பெரிய விஷயம் இல்லைங்க அதெல்லாம் என்னங்க அப்படின்னு பார்க்காம கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக தன் பாவத்தை பார்த்தார். இன்னொன்னு தொடர்ந்து பார்க்கணும், இது எல்லாமே ஆண்டவர் செஞ்சதெல்லாம் நீதிபரர்னு அவர் அக்னாலேஜ் பண்றார். இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு, இப்படி எங்களை விட்டுட்டார், இப்படி கஷ்டத்தை கொடுத்தாரு, அப்படியெல்லாம் இல்லை. பாருங்களேன் 15வது வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் நீதி உள்ளவர். நம்ம சொல்றோமா, நம்ம ஜபத்துல அவ்வளோ கஷ்டம் இருக்கிற நிலையில நீங்க நீதி உள்ளவர், நீங்க எதுவுமே தப்பு செய்யல, செஞ்ச தப்பெல்லாம் நாங்க பாடுகளுக்கு மத்தியில் அந்த மாதிரி அடி வாங்கி சிச்சை வாங்குற நிலைமையில நீர் நீதி உள்ளவர். பாருங்களேன் அப்படி எப்படி சொல்ல முடியும், ஏன்னா நம்முடைய பாவத்தின் குற்றத்தை நம்ம உணர்ந்தாதான் எவ்வளவு பயங்கரமான தண்டனை வந்தாலும் நம்ம இந்த தண்டனைக்கு தகுந்தவர்கள், ஆண்டவரை நம்ம பிளேம் பண்ண மாட்டோம், அவர் நீதி உள்ளவர். 13வது வசனத்தில், இப்பொழுது எங்கள் ஐ திங்க் அதை நம்ம போன வாரம் படிச்சுட்டோம், இதெல்லாம் எங்களுடைய பெரிய குற்றத்தை அதிகப்படுத்துது. ஆண்டவரே கில்ட் கில்ட் தான் எல்லாமே. என்ன சொல்றாரு, நீங்க காண்டி எங்களுடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்திருந்தா நாங்கள் நிர்மூலமாயிருப்போம், யூட் ஹவ் பீன் டிஸ்ட்ராய்ட், அட்ரஸ் தெரியாம போயிருப்போம். ஆனா நீங்க கொஞ்சம் மீதியானவர்களா எங்களை விட்டீங்க, எங்க பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை நீங்க கொடுத்தா கொடுக்காம போனீங்க, கொஞ்சம் எங்களுக்கு ரெமனன்ட் மீதியானவர்களை விட்டீங்க. முதலே நாங்க பாவம் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம்னா அதுக்கு ஒரு 20% தான் தண்டனை கொடுத்து விட்டீங்க, 80% கணக்கு எங்களுக்கு இன்னும் இருக்குது. அந்த 80% கணக்குல ஆல்ரெடி கடன்ல இருக்கிற நாங்கள் பாவ கடன்ல இன்னும் அதிகமா பாவம் செய்யறதா, இன்னும் எங்களுடைய கில்ட்ட அதிகப்படுத்திட்டு போறதா. பாருங்களேன் இத பாக்குற விதமே ஒரு வித்தியாசம். கடைசியாக அந்த பாவ அறிக்கை செய்யும் போது எந்த விதமான ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாம நம்முடைய குற்றத்தை பார்க்கணும். ரெண்டாவதாக தேவன் அதுல நீதிபரர்னு தெரிஞ்சுக்கணும். மூணாவதாக ஆண்டவருடைய நீதியான செயல்ல எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் நம்ம கொடுக்க முடியாது. பாருங்களேன் அவர் சொல்லி இருக்கலாம், அந்த திருமணம் நடந்ததுக்கு வந்து போதுமான யூத பெண்கள் அங்க இல்லாம இருந்திருக்கலாம் இல்லைங்களா, ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. உண்மையாவே அப்படிதான் சூழ்நிலை, ஏன்னா மீதியானவர்கள் தான் வந்தாங்க, அங்க பெண்கள் இல்லை, அதை ஒரு காரணமா சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு, அந்த யூத பெண்கள் எல்லாம் நாங்கள் உங்க ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா, நம்ம ஆலயத்துக்கு வரேன்ட்டாங்க ஆண்டவரே, அதனால கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவங்க எல்லாம் வருவாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். இன்னும் எவ்வளோ ஒரு எக்ஸ்கியூஸும் அவர் கொடுக்கல தன்னுடைய மக்களோடு. இதுல எல்லாமே எஸ்ரா அவர் எந்த அந்த பாவத்துலலாம் செய்யலைனாலும் தன்னுடைய மக்களோடு தன் அடையாளம் காமிச்சுக்கிறார். தானியல் மாதிரி இல்லைங்களா காமிச்சுக்கிட்டு அதை செய்கிறார். பாஸ்டர் என்னங்க பாஸ்டர் குற்றம் குற்றம் குற்றம்னு சந்தோஷமாக நாங்கள் வந்திருக்கிறோம், COVID-19 முடிச்சுட்டு ஏதாவது சந்தோஷமாக இருப்போம், வாருங்கள் ஆனந்தமாக இருப்போம்னு சொல்லுவீங்களான்னு பார்த்தோம். குற்றம் குற்றம்னு செஞ்சிட்டே போறீங்களே எவ்வளோ பெருசா. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம பாவத்தின் குற்றத்தை அதிகமாக ஒரு மனுஷன் பார்க்குறானோ, அதனோட ஆழத்தை எந்த அளவுக்கு அதிகமா பார்க்கிறானோ அந்த அளவுக்கு மகிமையாகத்தான் பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அந்த அளவுக்கு அவனுக்குத்தாங்க மகிமையா தெரியும். நமக்கெல்லாம் சிலுவை மகத்துவமா மகிமையா தெரியாது இருக்கிறதுக்கு நம்முடைய பாவத்தின் குற்றத்தின் அளவு அதனோட குற்றத்தின் பெரிய தன்மை நம்ம உணர்றதே இல்லை, நம்ம உணர்றதே இல்லை. ஏன் பாஸ்டர் இந்த மாதிரி பேசுறீங்க, ஏன் எந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு பாவத்தின் குற்றத்தின் ஆழத்தை நம்ம உணர்றோமோ அந்த அளவுக்கு சிலுவை நமக்கு மகிமையா சாத்தா அதை பார்க்கும்படிக்கு நமக்கு விடுறது இல்லை. ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் பயன்பாடாக. ஓகே, ஏதோ ஒரு பாவம் செஞ்சிடறோம், செஞ்சுட்ட உடனே அந்த பாவத்தை நம்ம எப்படி பார்க்கறோம்? எப்படி காலில் யாரும் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு விசுவாசிக்கு இந்த உலகத்தில் பாவத்தோடு போராட்டம் இருக்குன்னு பாலா சொல்லி கொடுத்தார். ஒரு பாவத்தை செஞ்சிட்டோன்னா நம்ம எப்படி பார்க்குறோம், இப்படி பார்க்குறோமா? மன்னிச்சிருக்க ஆண்டவரே நான் அதை பார்த்து விடுறோமா? ஒவ்வொரு பாவமும் அதனோட குற்றம் எவ்வளோ பெருசுன்னு அதை எடை போடுறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு பாவத்தை ஏதோ ஒரு பாவத்தை எடுத்துக்கலாம். ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், ஒரு அவிவிசுவாசி அந்த பாவத்தை செய்யறதுக்கும் ஒரு விசுவாசி செய்யறதுக்கும் அதனோட குற்றம் எவ்வளோ பெருசு தெரியுமா? ஒன்றும் இல்லை. ஒரு அவிவிசுவாசி ஆண்டவர் அறியாது செய்கிறவன் அந்த பாவம் அது ரொம்ப கம்மி. அது கில்ட், அந்த குற்ற ரத்த பலியினுவோம் குற்ற பலி, அது ரொம்ப கம்மி. ஒரு விசுவாசி செய்கிறது அது ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசு மாத்திரம் இல்லை, நம்ம ஒரு பாவத்தை செய்கிறோன்னா நம்மளை படைத்த தேவனுக்கு, இந்த கிரியேட்டருக்கு விரோதமாக நம்ம பாவத்தை செய்கிறோம். என் தாயின் கருவில் என்னை வடிவமைத்து, எனக்கு கண்ணு காது மூக்குன்னு வடிவமைத்து, என் தாயின் வயிற்றுலேருந்து என்னை சுகமாக எடுத்த கடவுளுக்கு விரோதமாக அந்த பாவத்தை செஞ்சனே நான். எனக்கு கண் இல்லாமல் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வந்திருந்த எத்தனை பேர் கண் இல்லாமல் இருக்கிறாங்க? நம்ம ஸ்கூல்லலாம் கண் இல்லாமல் இருக்கிறாங்க. அஸ்மிதாக்கெல்லாம் கண் சரியாக தெரியுது இல்லையா? நான் அப்படி வந்திருக்கலாம் இல்லையா? எனக்கு கண்ணு கொடுத்து பார்வை பார்த்து எல்லாம் பார்க்கக்கூடிய கண்ணை கொடுத்துருக்குற தேவனுக்கு விரோதமாக அந்த பாவத்தை செஞ்சுருக்கிறேன்னு, இந்த பராமரிப்பு தேவனுக்கு விரோதமாக அந்த பாவத்தை செய்கிறேன், இந்த நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து என்னை காப்பாற்றி என்னை பராமரித்து எனக்குன்னு ஒரு திறமையை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து சம்பாரித்து ஒரு ஒரு சம்பளத்தை வாங்கக்கூடிய திறமையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எத்தனை நன்மைகள் எத்தனை கஷ்டங்கள்ல இருந்து காப்பாற்றி வந்த கடவுளுக்கு விரோதமாக காட்டுற நன்றி இதுவா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம பாவத்தை அப்படி யோசிச்சு பார்க்குறோமா? அதோட குற்றத்தை ஒன்றுன்னா அடுக்கிட்டு போகிறோமா? படைப்பின் தேவனுக்கு விரோதமாக, பராமரிப்பின் தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம். எவ்வளோ நம்மளை உறவுகள் எவ்வளோ கொடுத்து புள்ள குடும்பம் இதெல்லாம் கொடுத்துருக்கோமே, மீட்பின் தேவனுக்கு விரோதமாக நம்மளை எவ்வளோ சீர்கெட்டவர்கள் அறிந்து தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக பலியாக நம்ம பாவ நிவாரணத்துக்காக கொடுத்த தேவனுக்கு விரோதமாக, கிறிஸ்துவின் பலிக்கு விரோதமாக இல்லை அந்த பாவம். நம்மள் குடி வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தணும்னு வந்து குடி வந்திருக்கிற பரிசுத்தாவிய துக்கப்படுத்துகிறது இல்லை அந்த பாவம். பரிசுத்தாவிக்கு துக்கம் கொடுக்குதே அந்த பாவம். ஹோலி ஸ்பிரிட்டை துக்க உங்கள் அம்மாவை துக்கப்படுத்தினீங்கன்னா நீ உருப்படதான் போவேன் அப்படி சொல்றது இல்லையா? ஹோலி ஸ்பிரிட்டை துக்கப்படுத்துறத விட வேற என்ன தப்பு? யோசிச்சு பாருங்களேன். ஹவு ஹாரிபிள் இட் இஸ். அப்படி பார்க்குறோமா? அப்பா தகப்பனாக நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, சிக்ஷையை கொடுக்குறாரு, எப்படி எப்படியோ திருத்தணும்னு பார்க்குறாரு, உலக கஷ்டங்களை கொண்டு வர்றாரு, வியாதி கஷ்டங்களை கொண்டு வர்றாரு, அங்கங்கே பிரச்சனைகளை கொண்டு வர்றாரு. ஆனாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டோம், நான் அதில் தான் இருப்பேன் இஸ்ரா ஜனங்கள் மாதிரி. அதுலேருந்து இன்னும் கூட திருந்தலையே நம்ம. அவருடைய சிக்ஷைக்கு விரோதமாக, தகப்பனுடைய சிக்ஷைக்கு விரோதமாக எந்த அளவுக்கு வெளிச்சம் நமக்கு அதிகமாக இருக்கும் அந்த பாவத்தின் குற்றம் அதிகம் இல்லைங்களா? பெட்சைடாவே உனக்கு ஐயோ தீரு சிதோன்ல நீ உனக்கு செஞ்சிருந்த அற்புதங்கள் அங்க செஞ்சிருந்தா அவங்க எப்பவும் மனம் திரும்பி இருப்பாங்க. எவ்வளோ சத்தியங்கள் அறிந்து எவ்வளோ விசேஷங்களை சத்தியங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தோம், அந்த சத்தியங்களுக்கு விரோதமாக எல்லாம், அந்த பிரசங்கங்களுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக அவர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி, வெறும் மோசே மாத்திரம் இல்லை, மோசே மூலமாக அதுக்கப்புறம் வந்த எல்லா தீர்க்கதரிசிகள் மூலமாக தன்னுடைய சொந்த குமாரனின் மூலமாக சொல்லி கொடுத்து எழுத்தில் எழுதி கொடுத்து, டிண்டேல் மார்ட்டின் லூத்தர் இவங்கெல்லாம் எழுத்து நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாது நம்ம மொழியில் பேசுறதுக்கு பாஸ்டர் பாலா மாதிரி ஆளுங்களை கொடுத்து உங்களுக்கு உங்கள் சபையில் உள்ளூர் சபையில் ஒரு போத இவங்க எல்லாருக்கும் விரோதமாக அந்த பாவத்தை நம்ம செய்கிறோம். அதோட குற்றத்தை ஒன்றுன்னா யோசிச்சுப்பாங்க. எத்தனை பேர் நம்ம அந்த பாவத்திலேருந்து பொழைச்சி ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு ரத்தம் சிந்தி வேதத்தை எழுதி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓ, நினச்சிட்டு போனால் உண்மையாகவே ஹார்ட் அட்டாக் நமக்கு வந்துடும், அந்த கில்ட்டுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். உட்காந்து கொண்டு நேரம் யோசிச்சு ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உட்காந்து யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் விரோதமாக நான் செஞ்சுருக்கிறேன் இந்த பாவத்தை. தாங்க முடியாது, தாங்க முடியாது. அந்த என்னங்க இப்படிலாம் யோசிச்சு துக்கப்படுத்துறீங்கன்னு, அந்த துக்கத்தை எந்த அளவுக்கு ஆழமாக உணர்றீங்களோ அப்போ தான் அடுத்தது செய்ய முடியும். அடுத்தது என்ன? கடைசியாக இதெல்லாம் பாவத்தை அறிக்கையிட்டு என்னங்க அடுத்தது ஞாபகம் இருக்கா? தேவன் இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக காட்டுகிற கிருபையில நம்மளை தூக்கி போடணும். பாருங்களேன், த்ரோ யுவர் செல்ஃப் டு த மர்சி ஆஃப் காட் ஷோன் த்ரூ த சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்ட். பாவத்தில் எப்பப்பா நம்ம துக்கப்பட்டே இருக்கணும்னு இல்லை, உண்மையாக பாவத்துக்கு துக்கப்படுறவன் தான் ஆழ்ந்தமான ஆவிக்குரிய ஆனந்தத்தையே அவனால் அனுபவிக்க முடியும். சொல்லி முடியாத ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். உண்மைதான், அந்த பாவம் நமக்கு துக்கம் கொடுத்து அந்த குற்றத்தை நினச்சி பார்க்கும்போது நம்ம மனசெல்லாம் நெகிழ்ந்து தான் போகுது. ஆனால் அப்படி நம்மளை தாழ்மைப்படும் போது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்தான மாட்சிமையான எல்லையற்ற பலியினுடைய மதிப்பு எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அந்த பலியின் கீழே த ஃபவுண்டன் ஃபார் ஆல் சின்னர்ஸ், அந்த பலி வந்து எல்லா நம்மள மாதிரி பாவிகளுக்கு ஏசுனா பாவிக்கு புகலிடம். நமக்கு அந்த பலி சிலுவை கீழே தான் புகலிடமா எப்போ தெரியுமா மாறும்? நம்ம பாவத்தை வேதத்தின் மூலமாக பார்த்தா தான். ஏசு கிறிஸ்துவின் பலி தான் அவருடைய அந்த த ஃபவுண்டன் ஓப்பன் ஃபார் ஆல் சின்னர்ஸ். அது எப்போவோ என்னை கழுவிக்கிட்டு இருக்கணும்னு இயேசுக்குள்ளேயே நிலைத்து இருக்கவும் அவருடைய சிலுவையின் கீழவே இருக்கும். ஒரு பாட்டு இருக்கு இங்கிலீஷில், நிறைய அருமையான பாட்டு. அந்த பாட்டை பாடி, ஸ்வீட் த மூமெண்ட்ஸ் ரிச் இன் பிளெஸ்ஸிங் விச் பிஃபோர் த கிராஸ் ஐ ஸ்பெண்ட். ரொம்ப வாழ்க்கையிலேயே மிகுந்த பெரிய இன்பங்கள் நான் எங்கே தெரியுமா அனுபவிச்சிருக்கிறேன்? சிலுவை கீழே தான். ஜீவனும் சுகமும் சமாதானமும் பாவிகளுக்காக மறித்த நண்பர் கால் கீழே தான் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ரெஸ்ட் அண்ட் ஆல் ஆர் சின்ஸ் ஆன் ஜீசஸ் லேட், அதெல்லாம் பார்க்கும்போது இந்த குற்ற பலி அவர் மேலே சுமத்தப்பட்டுச்சு அதான் பார்க்குறோம். ஓகே, இங்கே எங்கே அதை எஸ்ரா செஞ்சாருன்னு நம்ம பார்க்குறோம். 5வது வசனம் படிங்க. அந்தி பலி நேரத்தில் அப்படியா வருது? ஓகே, அந்தி பலி நேரத்தில் அவரு முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு தாடியெல்லாம் பிச்சுக்கிட்டு காலையில் உட்கார்ந்தவர் அதிர்ந்து போய் உட்கார்ந்து அந்த குற்றத்தில் தலை கூட தூக்க முடியாத நிலையில் உட்கார்ந்திருந்த எஸ்ரா இந்த பலி நேரத்தில் தான் எந்திரிக்கிறார். ஈவினிங் சாக்ரிஃபைஸ். ஏன்? ஒருவேளை நம்ம கற்பனை பண்ணலாம், அந்த பலியை கொடுத்த உடனே அவர் விசுவாசி இல்லையா, விசுவாச கண்களால் வேதத்தை அறிந்தவர், அந்த பலி வந்து அந்த பலியின் சுகந்த வாசனை எல்லாம் அந்த பரவாங்க பறக்கும் போது அந்த ஸ்மெல்ல அவர் சுகந்து பார்த்து அவருக்கு இயேசு கிறிஸ்துவ அந்த பலியின் மூலமாக காமிச்சிருக்கோம். ஏன்னா எல்லா பலிகளும் பழையற்பாடு பரிசுத்தவான்கள் யாரை பார்த்தாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. இவர் குற்றத்தில் நாங்கள் அப்படியே குற்றத்துலேயே ஹார்ட் அட்டாக்லேயே செத்து போனோம். நாங்கள் எங்கள் குற்றத்துலேருந்து எங்களை யாருமே எழுப்ப முடியாது, அவ்வளோதான் அதமான நாங்கள்னு உட்கார்ந்துருந்த முடிய தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் எந்திரிச்சு முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடிஞ்சது. எப்போ? அந்தி பலி நேரத்தில். அந்த பலி கொடுக்கும்போது அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்த, இயேசு கிறிஸ்துவனுடைய பாவம் நீக்கும் சாபம் நீக்கும் குற்றம் நீக்கும் பலியை அவங்க கொடுக்கும்போது அந்த பலியை பார்த்து அந்த பலியினுடைய சுகந்தத்தை பார்த்து அவர் ஏறெடுத்து ஜபம் பண்ணுறார், ஏறெடுத்து ஜபம் பண்ணுறார். சரிங்களா? அண்டவரே, நாங்கள் அளவுக்கு அதிகமான குற்றத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் அந்த குற்றத்தையும் தாங்கி சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை நீர் அனுப்ப போறீரே, அதன் மேல் நம்பிக்கையாக வைத்து இந்த ஜபத்தை நான் ஏறெடுக்கிறேன். நம்ம விசுவாச அறிக்கையெல்லாம் படிக்கிறோம், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் சாக்ரிஃபைஸஸை வந்து நடக்கிறதற்கு பின்னாக பார்த்து, நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்து இயேசு மேலே நம்பிக்கை வச்சாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பலியினுடைய மகிமை. இப்படி இந்த தேசமெல்லாம் குற்றத்துக்கு மேலே குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம், இந்த குற்றத்தையும் இயேசு வந்து சுமந்தார். இயேசு வந்து அதையும் சுமந்து தீர்த்தார். அவர் அங்கே பார்த்துருக்கிறார். அதன் மூலமாக என் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். இந்த எங்களை ஏற்றி எங்களை சரி பண்ணுவார், தயவு காட்டுவார், இன்னுமே எங்களை திருத்துவார். அதுவும் நாங்கள் நம்மளுக்கு வந்து தேவை, அதுதான் நமக்கு தேவை. நம்ம வந்து நம்ம பாவ குற்றத்தை நம்ம பார்த்து பாவ அறிக்கிறது ஜபத்தில் கற்றுக்கக்கூடியது, ஏதோ எல்லாரும் செஞ்சாங்க நம்மளும் செஞ்சோன்ற மாதிரி இல்லாமல் அந்த குற்றத்தை நாம் உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் காட்டுகிற இரக்கத்தின் மேலே நம்மளை தூக்கி போடும், நம்மளை தூக்கி போடும். அதுதான் கன்ஃபெஷன், அதுதான் கன்ஃபெஷன். ரிப்பென்டன்ஸ்னா என்ன கேட்டகிசமில் வருது, ரிப்பென்டன்ஸ் அண்ட் டு லைஃப், ஜீவனுக்கேற்ற மனம் திரும்புதல்னா என்ன? ஒரு பாவி பாவத்தின் மெய்யான உணர்வோடு. எப்படி வரும் மெய்யான உணர்வு? இதுதான் மெய்யான உணர்வு. யாருக்கு விரோதமாக அந்த பாவம் செஞ்சிருக்கிறேன்னு யோசிச்சு பார்த்து பார்த்து தான் அந்த தாவீது 51 சங்கீதத்தில் உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன் இல்லைங்களா, பாவத்தின் மெய்யான உணர்வோடும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் காட்டுகிற கிருபையை புரிந்து கொண்டு அதை உணர்ந்துன்னு வரணும் இல்லைங்களா, புரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு துக்கத்தோடு பாவத்தை வெறுத்து தேவன் பக்கம் திரும்புகிற கிருபை தான் மனம் திரும்புதல் இல்லைங்களா. அதான் நம்ம பார்க்கறோம், எஸ்ரா செஞ்சதை பார்க்கறோம், அவர் துக்கத்தோடு. இவன் தான் ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவனா யாரு? சுய நீதியில எப்ப பார் வாழ்றவன் இல்லை, தன் பாவத்துக்காக துக்கப்பட்டு மனம் திரும்பி. ஏன்னா நம்ம எங்க போனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க போனாலும் அம்மா வீட்டுக்கு வருவேன்னு ஒரு அம்மா சொல்ற மாதிரி நம்ம எங்க போனாலும் சிலுவைக்கு வந்தே வரணும். சிலுவையில தான் நமக்கு எல்லாமே கிடைக்க முடியும். அநேக நேரத்தில் நம்ம சுய நீதியின் வாழ்க்கையில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அதை சாதிச்சிடும், இப்போ சாதிச்சிடும், அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துட்டோம், தப்புன்னு விழுந்துடுறோம் சில நேரங்களில். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு பலம் கிடைக்கிறது இல்லை, உற்சாகமாக விடாமுயற்சியாக போகிறதுக்கு பலம் கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் நமக்கு எங்கே தான் கிடைக்கும்? சிலுவையில் தாங்க கிடைக்கும். நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபாதார பலியாக மறித்து, அவர் மறித்து நம்ம பாவத்தின் குற்றத்தை நீக்கிறது மாத்திரம் இல்லை, இனிமே ஒரு புது வாழ்வோடு நம் வாழ்வதற்கு புது பலனை கிடைக்கிறதே நம்ம சிலுவைக்கு வந்தால் தான் கிடைக்க முடியும் இல்லைங்களா. இனிமே அவங்க மாறி வாழணும்னா எஸ்ரா வாழ்க்கையிலையும் வந்து அங்கே தான் கிடைக்க முடியும். இந்த கிராஸ் அங்கே தான் எல்லா பலனும் எல்லா சுகமும் எல்லா கிறிஸ்துவுடைய வல்லமையும் நமக்கு கிடைக்க முடியும். ஜேசி ரயில் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கார், கிரைஸ்ட் இஸ் நெவர் ஃபுல்லி வேல்யூட் அண்டில் சின் இஸ் கிளியர்லி சீன். கிறிஸ்துவை முழுமையாக ஒரு மனுஷன் மதிக்க மாட்டான் அவன் பாவத்தை தெளிவாக பார்க்க கற்றுக்கிற வரைக்கும். பாவத்தை நம்ம எப்பவும் வேதத்தின் கண்ணாடி மூலமாக பார்க்கணும், பார்த்து அந்த பாவம் தான் இயேசுவை சிலுவையில் போட்டதுன்னு பார்த்து நம்ம துக்கப்பட்டு அந்த பாவத்தை எந்த சாக்குப்போக்கு இல்லாமல் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் காட்டுகிற கிருபையில் நம்மளை தூக்கி போடணும். போட்டு அந்த ரத்தத்தை நம்ம அப்ராப்ரியேட் பண்ணி விசுவாசத்தோடு நம்பி நம்ம மனசாட்சியில் அதை அப்ளை பண்ணும்போது புது வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். புது உற்சாகத்தோடு வாழ்றதுக்கு ஆவியானவர் நம்மளை புதுப்பிச்சு, இல்லைன்னா பாவம் நம்மளை அப்படியே அடக்கி 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 நம்மளை இன்னும் டிஸ்பேரில் தான் கொண்டு போக முடியும். ஒரு புது உற்சாகம், புது தேவ பிரசன்னம், புது ஆண்டவருடைய வழி நடத்தல், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சுட்டாருன்ற சந்தோஷம், ஒரு புதுவிதமான ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கிடைக்கிறது இயேசு கிறிஸ்து ரத்தம்தான். அந்த குற்றத்தை எல்லாம் நீக்கி தேவனோடு நான் தைரியமாக போகும்படிக்கு பலனை கொடுக்கக்கூடியது அவர் தான், அது அவர் தான் செய்ய முடியும். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம்.